நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீதும் கூட்டணி துருப்புகளின் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈராக்கில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவ தளபதி ஜெனரல் காசிம் சுலேமானி வெள்ளிக்கிழமையன்று மரணமடைந்ததை அடுத்து இதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கூறி வரும் நிலையில் இத்தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஈரானுடனான போரை அமெரிக்கா விரும்பவில்லை என்றும், ஆனால் தொடங்கப்பட்ட போரை முடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் மார்க் எஸ்பர் கூறியுள்ளார்.
The United States is not seeking a war with Iran, but we are prepared to finish one. We are seeking a diplomatic solution, but first this will require Iran to de-escalate. It will require the regime to come to the table with the goal of preventing further bloodshed.
இதேவேளை இத்தாக்குதலில் 80 அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது.
اصابت موشک‌های سپاه پاسداران به مناطق حساس پایگاه عین الاسد.
Revolutionary Guard missiles hit sensitive parts of the Al-Asad airbase. At least 80 terrorist U.S. soldiers have been killed. According to credible sources, big damages have been inflicted to U.S. drones, helicopters and equipment at the airbase.
இதனிடையே ஈராக்கில் தாக்குதலுக்கு உள்ளான அமெரிக்க படைத்தளத்திற்கு மிக அருகில் ஆஸ்திரேலிய துருப்புகளின் முகாம் அமைந்துள்ளதென்றும், ஆனால் ஆஸ்திரேலிய படையினர் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஈராக்கில் உள்ள ஆஸ்திரேலிய இராணுவம் மற்றும் ராஜதந்திர பணியாளர்களின் முழுமையான பாதுகாப்பிற்குரிய நடவடிக்கைகளையும் உறுதிப்படுத்தும்படி பிரதமர் ஸ்காட் மாரிசன் இராணுவ தலைமை அதிகாரிக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார்.
The CDF has been able to confirm to me at this point that all Australian diplomatic personnel and all ADF personnel are safe. But it is obviously a very fluid situation, and this is something I'm receiving regular reports on together with the Minister for Defence and the Minister for Foreign Affairs.
போயிங் 737 விமானம் ஒன்று ஈரானில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் பயணம் செய்த 176 பேரும் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் சர்வதேச விமான சேவையைச் சேர்ந்த இந்த விமானம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள இமாம் கமனி விமான நிலையத்தில் இருந்து கிளம்பியவுடன் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெடித்திருக்கும் ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதலுக்கும் இந்த விபத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று தெளிவாக தெரியவில்லை என கூறப்படுகிறது. காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள சமூகங்களின் சரியான தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் நோக்குடன் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் செல்லவுள்ளதாக இராணுவத்தின் மூத்த தளபதி மேஜர் ஜெனரல் ஜேக் எல்வூட் இன்று கூறியுள்ளார். காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இராணுவம் தம்மாலான உதவிகளை வழங்கும் என்றும், அல்லது உதவி வழங்கும் பிற நிறுவனங்களுடன் பாதிக்கப்பட்டவர்களை தொடர்புபடுத்தி அவர்களுக்கான உதவிகளை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமருடன் ஊடகங்களிடம் பேசிய மேஜர் ஜெனரல் ஜேக் எல்வூட் தமக்கு உத்தரவிடப்பட்டுள்ள சில நடவடிக்கைகளை விளக்கினார்.
I have directed that we will have two elements that will be capable of air mobile operations based out of New South Wales and also Victoria to make sure that they can launch at very short notice to provide multidisciplinary teams that can provide support or make assessments and then provide that support as it's required.
காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வாழ்விடங்களை மீள கட்டியெழுப்பவும் இழந்தவற்றை மீள பெற்றுக் கொள்ளவும் அரசாங்கம் பல்வேறு வகைகளில் உதவி செய்வதற்கு உறுதி பூண்டிருப்பதாக அமைச்சர் டேவிட் லிட்டில் பிரவுட் தெரிவித்துள்ளார். அந்த நிவாரண உதவிகளில் ஒன்றாக வர்த்தகர்கள் மற்றும் சிறு வணிகர்களுக்கான $500,000 வட்டியில்லா கடனும் அடங்கும் என்று கூறியுள்ளார். காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது $1,000 பணம் வழங்கப்பட்டு வருகிறது. அதைவிட 13 வாரங்களுக்கான உதவித்தொகையும் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காட்டுத்தீயினால் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு இதுவரைக்கும் $200 கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இந்த பாதிப்பு இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் சுற்றுலாத்துறை, விவசாயம், பண்ணை மற்றும் கைத்தொழில் துறைகளில் காட்டுத்தீ பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒட்டுமொத்த விளைவுகளால் நாட்டில் செலவீனம் குறைவதற்கான சாத்தியம் உள்ளதால் ரிசர்வ் வங்கி அடுத்த மாதமளவில் வட்டி வீதத்தினை மேலும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று பொருளியல் நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். காட்டுத்தீயினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுள் ஒன்றான கங்கரூ ஐலண்டிற்கு சுற்றுலா முன்பதிவுகளை மேற்கொள்ளும்படி தென் ஆஸ்திரேலிய மாநில முதல்வர் ஸ்டீவன் மார்ஷல் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டு துயரத்தில் மூழ்கியுள்ள பகுதிகளுக்கு ஆதரவாக தனது அரசு கூடுதல் நடவடிக்கைகளை வரும் நாட்களில் அறிவிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கங்கரூ ஐலண்டின் பெரும்பகுதி காட்டுத்தீ அபாயத்திலிருந்து விடுபட்டுள்ளதாகவும் எனவே சுற்றுலா பயணிகளை தடுக்கக்கூடாது எனவும் ஸ்டீவன் மார்ஷல் அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
4,500 square kilometres, 2,500 square kilometres of pristine island, completely and utterly untouched. So if you want to do the people of Kangaroo Island a favour, book a holiday. Get over to this island, there's still plenty to see.
விக்டோரிய மாநிலத்தில் காட்டுத்தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 உயர்ந்துள்ளது. கோல்பன் வேலி ஹைவேயில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட தீயணைப்பு வாகன விபத்தொன்றில் 43 வயதான தீயணைப்பு வீரர் மேட் கவனாஜ் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எமர்ஜென்சி சர்வீஸ் அமைச்சர் லீசா நெவில் தனது அனுதாபத்தை தெரிவித்துள்ளார்.
Can I pass on my condolences as minister but also on behalf of the government and I'm sure the Victorian community and also to thank Matt and his family for the contribution and sacrifice that they made for the Victorian community.
இனி இன்று என்ன மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 69 அமெரிக்க சதங்கள், 125 இலங்கை ரூபாய் 33 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 69 காசுகள், 93 சிங்கப்பூர் சதங்கள், 2.83 மலேசிய ரிங்கத். இனி விளையாட்டுச் செய்தி. பிரிஸ்பேனில் உள்ள குயின்ஸ்லாந்து டென்னிஸ் சென்டரில் நடைபெற்று வரும் ஆண்களுக்கான ATP கப் டென்னிஸ் போட்டிகளில் நேற்றிரவு ஆஸ்திரேலிய வீரர் நிக் கிரியோஸ் கிரீக் வீரர் செவனோஸ் சிட்சிபாசுவை எதிர்த்து விளையாடினார். இப்போட்டியில் 7-6, 6-7, 7-6 என்ற புள்ளிகளில் நிக் கிரியோஸ் வெற்றி பெற்றார். இப்போட்டியில் கிரீக் வீரர் செவனோஸ் சிட்சிபாசு தனது ரேக்கெட்டினை வேண்டுமென்றே உடைத்ததனால் சர்ச்சை ஏற்பட்டது. இதேவேளை சமகாலத்தில் குயின்ஸ்லாந்து டென்னிஸ் சென்டரில் பெண்களுக்கான பிரிஸ்பேர்ன் சர்வதேச போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் பெண்களுக்குரிய போட்டிகளுக்கு முதன்மை அரங்குகள் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆண்களின் போட்டிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக கிராண்ட்ஸ்லாம் வெற்றியாளர்களான சலோன் ஸ்டெஃபன்ஸ் மற்றும் பெட்ரா கெவோட்டோவா உட்பட பலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இதேவேளை ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகள் இம்மாதம் 20 ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் வெயிலார்ந்த காலநிலை 28 செல்சியஸ். அடிலேட் மிகவும் சூடான வெயிலான காலநிலை 40 செல்சியஸ். மெல்பேர்ன் புகை மூட்டமாக இருக்கும் 31 செல்சியஸ். ஹோபார்ட் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 28 செல்சியஸ். கன்பரா புகை மூட்டமாக இருக்கும் 28 செல்சியஸ். சிட்னி மேகமூட்டமான காலநிலை புகை மூட்டமாக இருக்கும் 25 செல்சியஸ். பிரிஸ்பேர்ன் அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை 31 செல்சியஸ். டாவின் ஓரிரு மழை இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.